ഓം ശാന്തി. 27/8/2025. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சதோபிரதானமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக நினைவில் இருப்பதற்கு தீவிர முயற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியடைய வேண்டும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். கேள்வி: குழந்தைகளுக்கு நினைவின் சார்ட் வைப்பதற்கு ஏன் கடினமாக உள்ளது? பதில்: ஏனென்றால் பல குழந்தைகள் நினைவின் சரியான பொருளை புரிந்து கொள்ளவில்லை. நினைவில் அமர்கிறார்கள், புத்தி வெளியே அலைகிறது, அமைதி அடைவது இல்லை. அவர்கள் பிறகு வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். நினைக்கவே இல்லை என்றால் எப்படி சார்ட் எழுத முடியும்? ஒருவேளை பொய்யாக எழுதினால் மிகுந்த தண்டனை கிடைக்கிறது. உண்மையான தந்தைக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டி இருக்கிறது. பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு மீண்டும் ஆன்மீக தந்தை எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என தினம் தினம் புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நாம் அந்த எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற ஆஸ்தியை அடைவதற்காக வந்திருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். நிச்சயமாக தந்தையை நினைக்க வேண்டி இருக்கிறது. தூய்மையான சதோபிரதானமாக ஆகாமல் சதோபிரதானமான அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது. இதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான். இதை தங்களிடம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கையில் பெயரை பச்சை குத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் கூட எழுதிக் கொள்ளுங்கள். நான் ஆத்மா. எல்லையற்ற தந்தையிடம் நாம் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மாயை மறக்க வைக்கிறது. ஆகையால் எழுதியிருந்தால் அடிக்கடி நினைவிற்கு வரும் மனிதர்கள் ஓம் அல்லது கிருஷ்ணருடைய சித்திரங்களை நினைவு செய்வதற்காக எழுதி வைக்கிறார். இது புதியதிலும் புதிய நினைவாகும். இதை எல்லையற்ற தந்தை மட்டுமே புரிய வைக்கிறார். இதை புரிந்து கொள்வதால் நீங்கள் சௌபாகியசாலி மட்டுமல்ல, பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகிறீர்கள். பாபாவை தெரிந்து கொள்ளாததால் நினைக்காததால் ஏழையாகிவிட்டனர். ஒரே ஒரு தந்தை சதா காலத்திற்கும் வாழ்க்கையை சுகமடைய வைக்க வந்திருக்கிறார். நினைக்கிறார்கள் ஆனால் முற்றிலும் அறியவில்லை. வெளிநாட்டவர்கள் கூட பாரதவாசிகளிடமிருந்து சர்வ வியாபி என்று கூற கற்றிருக்கிறார்கள். பாரதம் தாழ்வடைந்து விட்டது. எனவே அனைவரும் தாழ்வடைந்து விட்டனர். பாரதம்தான் வீழ்வதற்கும் அனைவரும் வீழ்வதற்கும் பொறுப்பாக இருக்கிறது. நான் இங்கேதான் வந்து பாரதத்தை சொர்க்கமாக உண்மையான கண்டமாக மாற்றுகிறேன் என தந்தை கூறுகிறார். இவ்வாறு சொர்க்கமாக மாற்றக்கூடியவருக்கு எவ்வளவு நிந்தனைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிட்டதால் யதா யதாஹி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருளை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். ஒரு தந்தையிடம் அர்ப்பணமாக வேண்டும். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். அவசியம் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். ஆனால் சிவ ஜெயந்திக்கு மதிப்பு ஒன்றும் இல்லை. ஒருவர் இருந்துவிட்டு சென்றால் அவர்களுடைய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் என குழந்தைகள் அறிகிறீர்கள். சத்யுக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை அவர்தான் செய்கிறார். மற்ற அனைவரும் தங்களுடைய தர்மம் இன்னாரால் இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை அறிகிறார்கள். அவர்களுக்கு முன்புதான் தேவி தேவதா தர்மம் இருந்தது. அந்த தர்மம் எங்கே மறைந்து விட்டது என்பதை அவர்கள் முற்றிலும் அறியவில்லை. இப்பொழுது தந்தையே அனைவரையும் விட உயர்ந்தவர். வேறு யாருக்கும் அந்த புகழ் இல்லை என்பதை பாபாவே வந்து புரிய வைக்கிறார். தர்ம ஸ்தாபகர்களின் மகிமை என்னவாக இருக்கும்? தந்தைதான் வந்து தூய்மையான உலகத்தை மற்றும் தந்தைதான் தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் தூய்மையற்ற உலகத்தின் அழிவை செய்கிறார். மேலும் உங்களை மாயாவின் மீது வெற்றி அடைய வைக்கிறார். இது எல்லையற்ற விஷயம் ஆகும். ராவணனுடைய ராஜ்யம் எல்லையற்ற முழு உலகின் மீதும் இருக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட இலங்கையின் விஷயம் அல்ல. இந்த வெற்றி தோல்வியின் கதை கூட முழு பாரதத்திற்கானதுதான். மற்றவைகள் பிரிந்து சென்றவை, எல்லைக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. பாரதத்தில்தான் இரட்டை கிரீடம் மற்றும் ஒற்றை கிரீடம் உடைய அரசர்கள் ஆகிறார்கள். மேலும் தேவி தேவதைகளை தவிர யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்துவிட்டு சென்றனரோ அவர்களுக்கு கூட ஒளி கிரீடம் இல்லை. தேவதைகள் சொர்க்கத்திற்கு அதிபதி அல்லவா? இப்பொழுது சிவபாபாவிற்கு பரமபிதா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று கூறப்படுகிறது. இவருக்கு ஒளி எதற்காக கொடுப்பார்கள்? ஒளி இழந்து தூய்மையற்று இருக்கும் பொழுதுதான் ஒளி கொடுக்கப்படுகிறது. அவர் ஒரு பொழுதும் ஒளியற்றவர் ஆவது இல்லை. பிந்துவின் மீது எப்படி ஒளி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யார் எவ்வளவு புத்தியில் வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இதில் மாயையின் தடைகள் அதிகமாக ஏற்படுகிறது. சிலர் நினைவின் சார்ட்டில் 50-60% என்று கூட எழுதுகிறார்கள். ஆனால் நினைவு யாத்திரை என்று எதற்கு கூறுகிறோம் என புரிந்து கொள்வது இல்லை. இந்த விஷயத்தை நினைவு என கூறலாமா என கேட்பார்கள். மிகவும் கடினம். நீங்கள் இங்கே 10-15 நிமிடங்கள் அமர்கிறீர்கள். அதில் நினைவில் நன்றாக இருக்கிறீர்களா என சோதியுங்கள். பலர் நினைவில் இருப்பது இல்லை, பிறகு வாயுமண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். பலர் நினைவில் இல்லாததால் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். முழு நாளும் புத்தி வெளியே அலைந்து கொண்டிருக்கிறது. இங்கே அமைதியாக இருக்க முடியாது. ஆகையால் நினைவின் சார்ட் கூட வைப்பதில்லை. பொய் எழுதுவதால் இன்னும் தண்டனை கிடைக்கிறது. பல குழந்தைகள் தவறு செய்கிறார்கள், மறைக்கிறார்கள், உண்மையை சொல்வது இல்லை. உண்மையை கூறாவிட்டால் எவ்வளவு குற்றம் என பாபா கூறுகிறார். எவ்வளவு பெரிய மோசமான வேலையை செய்திருந்தால் உண்மையை சொல்வதில் வெட்கம் வரும். பெரும்பாலும் அனைவரும் பொய் சொல்வார்கள். பொய்யான மாயை பொய்யான உடல் அல்லவா? ஒரே அடியாக தேக அபிமானத்தில் வருகிறார்கள். உண்மையை கூறுவது நல்லதுதான், மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இங்கே உண்மையை கூற வேண்டும். ஞானத்தின் கூடவே நினைவு யாத்திரை அவசியம். ஏனென்றால் நினைவு யாத்திரையினால்தான் தனக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்ய முடியும். ஞானத்தை புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். நினைவில்தான் முயற்சி தேவைப்படுகிறது. மற்றபடி விதையிலிருந்து மரம் எவ்வாறு வளர்கிறது அது அனைவருக்கும் தெரிகிறது. புத்தியில் 84 பிறவியின் சக்கரம், விதை மற்றும் ஞானம் இருக்கிறது. பாபா சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடலாவார். அவருக்குள் புரிய வைப்பதற்கான ஞானம் இருக்கிறது. இது முற்றிலும் தனிப்பட்ட விஷயம். இது மனித சிருஷ்டியின் மரம். இதை கூட யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அனைவரும் தெரியாது தெரியாது என கூறி சென்றுவிட்டனர். கால அளவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு என்ன அறிந்திருப்பார்கள்? உங்களில் கூட மிக சிலரே நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆகையால் செமினாருக்கு கூட அழைக்கிறார்கள். அவரவருடைய ஆலோசனையை வழங்குங்கள். யார் வேண்டுமானாலும் ஆலோசனை கொடுக்க முடியும். யாருடைய பெயர் இருக்கிறதோ அவர்கள்தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. நமது பெயர் கிடையாது, நாம் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, யார் வேண்டுமானாலும் சேவையின் பொருட்டு எந்த ஆலோசனையையும் அறிவுரையையும் எழுதலாம். எந்த ஆலோசனை தோன்றினாலும் எழுத வேண்டும் என பாபா கூறுகிறார். பாபா இந்த யுக்தியினால் சேவையை அதிகரிக்க முடியும். இப்படி யார் வேண்டுமானாலும் ஆலோசனையை வழங்கலாம். இவ்வாறெல்லாம் ஆலோசனை கூறப்படுகிறது என பார்க்கலாம். எந்த வழியிலாவது நாம் பாரதத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும் என பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். இருக்கிறார். தங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கள், எழுதி அனுப்புங்கள். மாயை அனைவரையும் தூங்க வைத்திருக்கிறது. பாபா மரணம் எதிரில் வரும்பொழுதுதான் வருகிறார். இப்பொழுது அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அவசியம் மரணம் நிகழும். தயாராக இருந்தாலும் இல்லை என்றாலும் புதிய உலகம் உருவாகும். நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர். குசேலர் கூட ஒரு பிடி அவல் எடுத்து வந்தார் என காட்டப்பட்டிருக்கிறது. பாபா எங்களுக்கு மாளிகை கிடைத்திருக்க வேண்டும். அவர்களிடம் இருப்பதே ஒரு பிடி அவல் என்றால் என்ன செய்வார்கள்? மம்மா ஒரு பிடி அவல் கூட எடுத்து வரவில்லை என பாபா மம்மாவின் உதாரணத்தை தெரிவிக்கிறார். பிறகு எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைந்து விட்டார். இதில் பணத்தின் விஷயம் ஏதும் இல்லை. நினைவில் இருக்க வேண்டும், தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். பாபாவிடம் எந்த கட்டணமும் இல்லை. எங்களிடம் பணம் இருந்தால் ஏன் யாகத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறார்கள்? அழிவு ஏற்படத்தான் போகிறது, அனைத்தும் வீணாகிவிடும். இதைவிட சிறிதாவது அர்ப்பணம் செய்யலாம். ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது தான புண்ணியங்களை செய்கிறார்கள். அது பாவ ஆத்மாக்களுக்கு செய்யும் தான புண்ணியமாகும். இருப்பினும் அதற்கு அல்ப காலத்திற்கான பலன் கிடைக்கிறது. பாருங்கள், சிலர் பல்கலைக்கழகம் கல்லூரி போன்றவைகளை கட்டுகிறார்கள், பணம் அதிகமாக இருக்கிறது. தர்மசாலைகளை கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல நல்ல கட்டிடங்கள் கிடைக்கும். ஆனால் நோய் போன்றவை இருக்கும் அல்லவா? சிலர் மருத்துவமனைகள் போன்றவைகளை கட்டுகிறார்கள் என்றாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதனால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறாது. இங்கே எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுகிறது. நீங்கள் தூய்மையாகிறீர்கள் என்றால் அனைத்து பைசாவையும் உலகத்தை தூய்மையாக்குவதில் ஈடுபடுத்துவது நல்லதல்லவா? முக்தி ஜீவன் முக்தி கொடுத்தாலும் அரை கல்பத்திற்காக அனைவரும் எங்களுக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என கூறுகிறார்கள். அது சாந்தி தாமத்தில் கிடைக்கிறது. பிறகு சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருப்பதன் காரணமாக அங்கு அமைதியற்ற தன்மை இருப்பது இல்லை. ராவண ராஜ்யத்தில்தான் அசாந்தி ஏற்படுகிறது. ராமன் ராஜா, ராமன் பிரஜை என பாடப்பட்டிருக்கிறது. அது அமர உலகம். அங்கே அமர உலகத்தில் மரணம் என்ற சொல் கிடையாது. இங்கே அமர்ந்தபடியே திடீரென்று இறந்து விடுகிறார்கள். இதை மரண உலகம் என்றும் அதை அமர உலகம் என்றும் கூறப்படுகிறது. அங்கு மரணம் கிடையாது. பழைய உடலை விட்டுவிட்டு குழந்தையாக பிறக்கிறார்கள். நோய் ஏற்படுவது இல்லை. எவ்வளவு லாபம் கிடைக்கிறது! சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவருடைய வழிபடி நீங்கள் ஆரோக்கிய ீர்கள். எனவே இது போன்ற ஆன்மீக கிளை நிலையங்களை எவ்வளவு திறக்க வேண்டும்? கொஞ்ச பேர் வந்தாலும் அது குறைவா என்ன? இந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதரும் நாடகத்தின் கால அளவை அறியவில்லை. உங்களுக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தார்கள் என கேட்பார்கள். எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் தந்தையாவார். இவ்வளவு பேர் பி கே இருக்கிறார்கள். நீங்கள் கூட பி கே தான். சிவபாபாவினுடைய குழந்தை ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் குழந்தையாவீர்கள். இவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். இவரிலிருந்துதான் நாம் வந்திருக்கிறோம். வம்சம் இருக்கிறது அல்லவா? உங்களுடைய தேவி தேவதா குலம் மிகவும் சுகம் அளிக்க கூடியதாக உள்ளது. இங்கே நீங்கள் உத்தமராகிறீர்கள், பிறகு அங்கே ராஜ்யம் செய்கிறீர்கள். இது யாருடைய புத்தியிலும் இருக்காது. தேவதைகளின் கால் இந்த தமோ பிரதானமான உலகத்தில் படாது என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஜட சித்திரங்களின் நிழல் படலாம், சைத்தன்யமானவர்களின் நிழல் பல முடியாது. எனவே குழந்தைகளே, ஒன்று நினைவு யாத்திரையில் இருங்கள். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள். மேலும் சேவைக்கான யுக்திகளை கண்டுபிடியுங்கள் என புரிய வைக்கின்றார் பாபா. நாங்கள் லக்ஷ்மி நாராயணரை போல மாறுவோம் என குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா, உங்களுடைய வாயில் குலாப் ஜாமுன் என்கிறார், ஆனால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும், உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீர்கள், ஒவ்வொரு வழிகாட்டியும் தன்னுடன் 100-200 யாத்ரீகர்களை அழைத்து வருவார்கள். இன்னும் போக போக பார்க்கலாம். முதலிலேயே அனைத்தையும் சொல்ல முடியாது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ பார்த்து கொண்டே இருங்கள். இது எல்லையற்ற நாடகம். உங்களுடையது அனைவருடன் இருப்பதை விட பாபாவுடன் இருக்கும் முக்கியமான பாகம். நீங்கள் பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்தின் அதிபதியாகிறீர்கள். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. பாபா தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர், துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். பாரதவாசிகள், இவ்வளவு பணம் இருக்கிறது, பெரிய மாளிகை இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, இதுவே சொர்க்கம் என நினைக்கிறார்கள். இது மாயையின் வெளிப்பகட்டு. சுகத்திற்கான சாதனம் அதிகமாக இருக்கிறது. பெரிய பெரிய மாளிகை கட்டிடங்களை உருவாக்குகிறார்கள். பிறகு திடீரென்று மரணம் ஏற்படுகிறது. அங்கே மரணத்தின் பயமில்லை, இங்கே திடீரென்று இறக்கிறார்கள். பிறகு எவ்வளவு சோகம் ஏற்படுகிறது. சமாதி இருக்கும் இடத்திற்கு சென்று கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று பழக்க வழக்கம் இருக்கிறது. பல வழிகள் இருக்கிறது. சத்தியுகத்தில் இவ்வாறு கிடையாது. அங்கே ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு சுகத்திற்கு செல்கிறீர்கள், அதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் வழிகேட்டு நடக்க வேண்டும். குருவின் அல்லது கணவருடைய வழியை கேட்கிறார்கள், அல்லது தன்னுடைய வழிப்படி நடக்க வேண்டியுள்ளது. அசுர வழி என்ன பயனை கொடுக்கும்? அசுரர்களின் பக்கம்தான் இழுத்து செல்லும். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவான் வாக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி முழு உலகத்தையும் சொர்க்கமாக்குகிறீர்கள். அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் அதிபதியாகிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் கேட்டு பெற வேண்டும். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. யாருக்காவது தனக்கென்று ஏதாவது ஞானம் இருந்தால், ஆலோசனை இருந்தால் பாபாவிற்கு அனுப்புங்கள் என புரிய வைக்கிறார். யார் யார் ஆலோசனை வழங்க தகுதியானவர்கள் என பாபா அறிந்திருக்கிறார். புதிய புதிய குழந்தைகள் தோன்றுகிறார்கள். யார் நல்ல நல்ல குழந்தைகள் என பாபாவிற்கு தெரியும் அல்லவா. வியாபாரிகளுக்கு கூட எப்படி முயற்சி செய்தால் அவர்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைக்கும் என கூறுவதற்கு வழிமுறையை யோசிக்க வேண்டும். கடையில் கூட அனைவருக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். பாரதம் சத்தியுகமாக இருந்த பொழுது ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. இதில் கோபப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. அனைவருக்கும் தந்தை ஒருவரே. என்னை மட்டும் நினைத்தால் உங்களுடைய பாவ கர்மம் அழிந்துவிடும் என பாபா கூறுகிறார். சொர்க்கத்திற்கு அதிபதியாகிவிடலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகையும் சொர்க்கமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். பலரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். அசுர வழியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நினைவின் முயற்சியினால் ஆத்மாவை சத்துவ பிரதானமாக ஆக்க வேண்டும். குசேலரை போல ஒரு பிடி அவளை அர்ப்பணம் செய்து தன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வரதானம் ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இந்த திட சங்கல்பத்தின் மூலம் அழிவற்றவர் அமரராகுக. ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று எந்த குழந்தைகள் உறுதியான எண்ணத்தை உருவாக்குகிறார்களோ அவர்களின் நிலை தானாகவே மற்றும் எளிதாகவே ஒரே சீராகிவிடும். இந்த திடமான எண்ணத்தின் மூலம்தான் அனைத்து சம்பந்தங்களின் அழிவற்ற நூலிழை கிடைக்கிறது மற்றும் அவர்களுக்கு எப்பொழுதும் அழிவற்றவர் ஆகுக, அமரராகுக என்ற வரதானங்கள் கிடைத்து விடுகின்றன. உறுதியான எண்ணத்தை உருவாக்குவதன் மூலம் முயற்சியில் கூட சிறப்பான ரூபத்தின் லிப்ட் கிடைக்கிறது. யாருக்கு ஒரு பாபாவுடன் அனைத்து உறவுகளும் இருக்கிறதோ அவர்களுக்கு அனைத்தும் தானாகவே கிடைத்துவிடும். ஸ்லோகன். யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கள். அப்பொழுது மிகவும் உத்தமமான முயற்சியாளர் என கூற முடியும். அவ்யக்த சமிஞ்சை சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பை அனுபவம் செய்யுங்கள். எந்த சமயம் எந்த உறவின் தேவை உள்ளதோ அந்த உறவின் மூலமாக இறைவனை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய அப்பா என்று மனதார கூறுங்கள். அப்பொழுது பாபாவும் என்னுடைய குழந்தைகளே என்று கூறுவார். இந்த அன்பு கடலில் மூழ்கிவிடுங்கள். இந்த அன்பின் குடை நிழல் காரியத்தை செய்யும். ஓம் சாந்தி.